Honorable Vilendra.
சபைக்கு தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர் அவர்களே, உண்மையிலே கடந்த ஆட்சி காலத்திலே இனவாதமும் மதவாதமும் தலைவிரித்து தாண்டவம் ஆடிய போது, இனவாதத்தை மதவாதத்தையும் வைத்துக் கொண்டு தொடர்ச்சியாக ஆட்சியில் இருக்கலாம் என்று கடந்த கால ஆட்சியாளர்கள் கனவு கண்டார்கள். உண்மையிலே இந்த நாட்டிலே இனவாதத்தையும் மதவாதத்தையும் விரும்புகின்ற மக்கள், பெரும்பான்மையான மக்கள் அதை விரும்பாதவர்கள் என்பதை 2015 ஆண்டு ஜனவரி மாதம் 8 தேதி நிரூபித்தார்கள். இந்த நாட்டின் பெரும்பான்மையான சிங்கள மக்களும் இந்த நாட்டில் அவர்கள் இனவாதத்தை விரும்பாதவர்கள் என்பதை இந்த நாட்டின் சிறுபான்மை மக்களான தமிழ் முஸ்லிம் மக்களோடு சேர்ந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். இந்த நாட்டில் இனவாதம் மதவாதம் தலைவிரித்து தாண்டவம் ஆடிய போது அதற்கு எதிராக குரல் கொடுத்த, அதற்கு எதிராக வெளிநடப்பு செய்த ஒரு சிறந்த நீதி அமைச்சரை இன்று எங்களது நல்லாட்சி பெற்றிருக்கிறதை குறித்து நான் பெருமைப்படுகிறேன். நிச்சயமாக மீண்டும் இந்த நாட்டிலே ஆட்சியை இழந்தவர்கள், அதிகாரத்தை இழந்தவர்கள் மீண்டும் இனவாதத்தையும் மதவாதத்தையும் தூண்டி அந்த இடத்துக்கு வர முயற்சிக்கின்றார்கள். ஆனால் இந்த விடயத்திலே எங்களுடைய நல்லாட்சி அரசு, எங்களுடைய நீதி அமைச்சு மிகவும் கவனமாகவும் ராஜதந்திரமாகவும் காயை நகர்த்தி நிச்சயமாக இந்த நாட்டில் மீண்டும் இந்த இனவாதம் மதவாதம் தூக்குவதற்கு எந்த விதத்திலும் இடமளிக்க கூடாது என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். உண்மையிலே இன்று இந்த நல்லாட்சியிலே கிறிஸ்தவ மதத்திற்கு, பௌத்த மதத்திற்கு, இஸ்லாமிய மதத்துக்கு என்று இங்கே ஒவ்வொரு மதத்துக்கும், இந்து மதத்துக்கு என்று ஒவ்வொரு மதத்திற்கும் தனிப்பட்ட அமைச்சுகள் இருக்கின்றது. இவ்வாறு தனிப்பட்ட அமைச்சுகள் இருப்பதை குறித்து நான் வரவேற்கின்றேன். நிச்சயமாக இந்த அமைச்சுகளுக்கு ஊடாக நாங்கள் மனித விழுமியங்களை பாடசாலை முறையில் கொண்டு செல்ல வேண்டும். நான் நினைக்கின்றேன், இந்த நாடு சுதந்திரமடைந்த காலத்தில் இருந்து இந்த நாட்டிலே இனவாதிகளும் மதவாதிகளும் அதிக அளவு வளர்ந்து வந்தமைக்கு காரணம் எங்களுடைய கல்வி முறைமை, அதாவது பாடசாலை கல்வி முறைகளிலே எங்களுடைய சமய கல்வியானது சிறந்த மனித விழுமியங்களை போதிக்க வேண்டும். அன்பு, பரஸ்பரம் புரிந்துணர்வு, விட்டுக் கொடுப்பு, தாராள மனப்பாங்கு, நேசிப்புத்தன்மை போன்றதான நல்ல மனித விழுமியங்களை போதிப்பதாக அமைய வேண்டும். இந்த அடிப்படையிலே இவ்வாறானவை போதிக்கப்படும் பொழுது நிச்சயமாக இந்த நாட்டிலே எதிர்கால சந்ததியாவது ஒரு சிறந்த ஒரு சமூகத்தை நாங்கள் கட்டி எழுப்ப முடியும். இல்லாவிட்டால் இந்த நாட்டிலே நாங்கள் இனவாதிகளையும் மதவாதிகளையும் உருவாக்குவதற்கு அமைவோம். ஆகவே நல்லாட்சி அரசிலே இவ்வாறான விடயங்களில் கூடுதலான கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது மாத்திரமல்ல, இன்று எமது கிழக்கு மாகாணம் சுற்றுலாத்துறையிலே ஒரு மிக முக்கியமான மாகாணமாக திகழ்கிறது. இந்த யுத்தத்தின் பின்பு சுற்றுலாத்துறை தொடர்பான அபிவிருத்திகள் அங்கே நடைபெறுகிறது. உண்மையிலே இந்த நிலையிலே அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலே இருந்து, அதாவது ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்க நாடுகள் இருந்து வருகின்ற சூழலிலே ஒரு பதட்டமான சூழ்நிலை இப்பொழுது அங்கே உருவாகியிருக்கிறது. குறிப்பாக அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற இந்த அம்புட்டிய சுமநத்திரத்தினுடைய நடவடிக்கை, அதைத் தொடர்ந்து அவர் அதாவது பொதுவல சேனாவை சேர்ந்த ஞானசார தேரரை அழைத்த விதம், இவையெல்லாம் கிழக்கு மாநிலத்திலே ஒரு பதட்டமான நிலையை, ஒரு குழப்பத்தை, ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுகின்ற செயற்பாடாக அமைகின்றது. அவர் ஒரு நாங்கள் மதிக்கத்தக்கதான பௌத்த மதத்திலே இவ்வாறான ஒருவர் மிகவும் கீழ்த்தரமாக நடந்து கொள்வது, அதுவும் குறிப்பாக தமிழ் மக்களை நோக்கி, முஸ்லிம் மக்களை நோக்கி பேசுகின்ற தகாத வார்த்தைகளை பார்க்கும் பொழுதோ நாட்டில் அவர் ஒரு கலவரத்தை உண்டு பண்ண முயற்சிக்கிறார். அதை இந்த அரசு மிகவும் கவனமாகவும் பக்குவமாகவும் கையாண்டு சட்டத்தை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தி அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அது மாத்திரமல்ல, இன்று எங்களுடைய சுற்றுலாத்துறை அமைச்சர் கிறிஸ்தவ விவகார அமைச்சராக இருப்பதனால் சில கோரிக்கைகளை நான் இந்த இடத்திலே பணிவாக வைத்துக் கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக இந்த 3 தசாப்தகால யுத்தத்திலே வடக்கு கிழக்கிலே அதிகளவான கிறிஸ்தவ ஆலயங்கள் உடைக்கப்பட்டிருக்கின்றது, கிறிஸ்தவ ஆலயங்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த ஆலயங்களை நீங்கள் நிச்சயமாக புனரமைப்பு செய்து தர வேண்டும் என்பதை இந்த இடத்திலே பணிவாக கேட்டுக் கொள்வதோடு, நான் பிரதித்துவப்படுத்துகின்ற மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஒரு கிறிஸ்தவ கலாச்சார மண்டபத்தை அங்கிருக்கின்றதான கிறிஸ்தவ மதகுருமார்கள் வேண்டி நிற்கின்றார்கள். அவர்கள் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய ஒரு செயற்திட்டத்தை தயாரித்திருக்கிறார்கள். தங்களை சந்தித்து பேசுவ அனுமதியையும் கேட்டிருக்கிறார்கள். அமைச்சர் அவர்கள் ஒரு நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி தர வேண்டும், எங்களுடைய மாவட்டத்தினுடைய கிறிஸ்தவ மதகுருமார் உங்களை சந்திப்பதற்கும், அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை உங்கள் முன் வைப்பதற்குமான ஒரு நேரத்தை நீங்கள் நிச்சயமாக ஒதுக்கி தர வேண்டும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அது மாத்திரமல்ல, இன்று கிழக்கு மாகாணத்திலே அதிகளவு குறிப்பாக 200க்கு மேற்பட்ட பாடசாலைகளிலே இந்த கிறிஸ்தவ பாடத்தை கற்பிப்பதற்கான ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுகின்றது. ஆகவே இந்த ஆசிரியர் பற்றாக்குறை என்பது பல வருடங்களாக சில பாடசாலைகளில் 15-20 வருடங்களாக அந்த கிறிஸ்தவ பாடத்தை கற்பிப்பதற்கான ஆசிரியர்கள் தட்டுப்பாடு நிலவுகின்றது. ஆகவே அமைச்சர் அவர்கள் குறிப்பாக இதை கவனத்தில் எடுத்து கல்வி அமைச்சரோடு பேசி அந்த அடிப்படையிலே மறைக்கல்வியை முடித்தவர்கள் நிறைய பேர் இருக்கார்கள், மறைக்கல்வியை முடித்தவர்கள் இருக்கார்கள். ஆகவே அந்த மறைக்கல்வியை முடித்தவர்களை ஆசிரியர்களாக நியமிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யலாம். அத்துடன் வேதாகம கல்லூரியிலே பயின்று வேதாகம கல்லூரியிலே பட்டம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள், அவ்வாறு பட்டம் பெற்றவர்களை கூட இந்த பாடசாலையில் நியமிக்கலாம். நான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மட்டக்களப்பு மாவட்டத்திலே 64 பாடசாலைகளில் கிறிஸ்தவ ஆசிரியர்கள் இல்லாமல் அந்த மாணவர்கள் அந்த ஆசிரியர் இல்லாமல் அந்த பாடத்தை கற்கின்ற நிலை இருக்கின்றதாகவே அமைச்சர் அவர்கள் இந்த விடயத்தில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதை கூறிக்கொள்வதோடு, அதாவது இந்த கிறிஸ்தவ மதகுருமார்கள் அவர்களுடைய வயதுவ காலத்திலே அவர்களுக்குரிய ஒரு, அதாவது தங்குமிடம் ஓய்விடமாக ஒரு மதகுருமாருக்குரிய இல்லத்தை அவர்கள் வேண்டி நிற்கின்றார்கள். அதையும் தங்களுடைய காலத்திலே ஒரு கிறிஸ்தவ கலாச்சார மண்டபம், இந்த மதகுருமார் தங்குவதற்கான இடம், இவ்வாறான பல்வேறு அர்த்தத்தில் புனரமைக்கப்படாத கிறிஸ்தவ ஆலயங்கள் புனரமைப்பு, இந்த விஷயத்திலே அமைச்சர் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, தாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு வருகை தந்திருக்கிறீர்கள், குறிப்பாக 2014 நீங்கள் வருகை தரும் பொழுது எங்களுடைய கிறிஸ்தவ, அதாவது உடைக்கப்பட்ட தீக்கிரையாக்கப்பட்ட இந்த ஆலயங்களையும் நீங்கள் எங்களோடு சேர்ந்து வந்து பார்வையிட வேண்டும், அதற்கான நிதி ஒதுக்கீடுகளையும் உங்களுடைய அமைச்சிலிருந்து மேற்கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்தில் பணிவாக கேட்டுக்கொள்கின்றேன். அத்துடன் எங்களுடைய தபால் துறை அமைச்சர் அவர்களிடம் ஏற்கனவே எல்லோரும் அதை கூறிவிட்டார்கள், அது வலிமையான குறைபாடுதான். எங்களுடைய கிராமப்புறங்களிலே இருக்கின்ற உப தபால் அலுவலகங்கள், எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அலிசாயர் மாவட்டம் கூட சொன்னார், எங்களுடைய மாவட்டத்திலே இருக்கிற உப தபால் அலுவலகங்கள் மிகவும் மோசமான நிலையில் இருக்கின்றது. குறிப்பாக பிரதான வீதியில் இருக்கின்ற தன்னாமுனை என்ற பகுதியில் இருக்கிற தபால் அலுவலகம் எங்கே இருக்கின்ற தெரியவில்லை. காரணம், ஒரு சின்ன போட் கூட அங்கே இல்லை. அதே நேரத்தில் கரடியனார் என்ற பகுதியிலே நான் நினைக்கின்றேன், நான் அறிய 10-15 வருடமாக அவர்கள் இருப்பதற்கான ஒழுங்கான கதிரை வசதி கூட இல்லை. மிகவும் அந்த உப தபால் அலுவலகங்கள் எப்பொழுது வருபவர்கள் மீது இடிந்து விடும் என்ற ஒரு நிலையும், வேலை செய்வர்கள் மீது இடிந்து விடும் என்ற ஒரு அபாயகரமான நிலையில் தான் இந்த உப தபால் அலுவலகங்கள் இயங்குகின்றது. காரணம், மட்டக்களப்பினுடைய படுவாங்கரை பகுதி 30 வருஷமாக நேரடியாக யுத்த கட்டுப்பாட்டுக்கு இருந்த பகுதி. இந்த பகுதிகளில் இருக்கின்ற தபால் அலுவலகங்கள் மிகவும் சீரழிந்து சின்னாபின்னமாக இருக்கின்றது. ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களும் நிச்சயமாக எங்களுடைய மாவட்டத்திற்கு வருகை, குறிப்பாக பிரதான வீதி வழியாக வந்து அநேகமான அமைச்சர்கள் எமது மாவட்டத்துக்கு வருகை தரும் பொழுது பிரதான வீதி வழியாக வந்து பிரதான வீதி வழியாக போகின்ற நிலைமை இருக்கின்றது. தயவு செய்து அந்த மாவட்டத்தின் மக்கள் நாங்கள் இருக்கின்றோம், எங்களோடு நீங்கள் வந்து, ஏனென்றால் மட்டக்களப்பு மாவட்டத்திலே 80% நிலப்பரப்பையும் 80% மக்களையும் கொண்ட படுவாங்கரை பிரதேசம், கிராமங்களை உள்ளடக்கிய பகுதிகளுக்கு நீங்கள் வர வேண்டும், தரிசிக்க வேண்டும், அங்கே இருக்கின்ற நிலைகளை நீங்கள் கண்ணார பார்க்க வேண்டும். நிச்சயமாக உங்களுடைய காலத்திலே அங்க இருக்கின்ற தபால் நிலையங்கள் புனரமைக்கப்பட்டு புதுப்பொலிவுடன் இயங்க வேண்டும் என்ற ஒரு பணிவான வேண்டுகோளையும் இந்த இடத்திலே உங்களுக்கு நான் வைத்துக் கொள்ள விரும்புகின்றேன். அது மாத்திரமல்ல, சுற்றுலாத்துறைக்கு ஒரு பொருத்தமான ஒரு சிறந்த அமைச்சர் இருக்கிறீர்கள். ஆகவே இந்த இடத்திலே எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டம் சுற்றுலாத்துறை, மட்டக்களப்பு மாவட்டம் என்று சொல்வதை விட கிழக்கு மாகாணம், திருவோணமலையா இருக்கலாம், அம்பாறையா இருக்கலாம், மட்டக்களப்பா இருக்கலாம், சுற்றுலாத்துறையிலே மிக முக்கியமான தளங்களை கொண்டு விளங்குகின்ற மிக முக்கியமான ஒரு மாகாணமாக இருக்கின்றது. ஆகவே பாசிக்குடா மாத்திரமல்ல, பாசிக்குடா போன்று அபிவிருத்தி செய்ய வேண்டிய, புனரமைக்கப்பட வேண்டிய சுற்றுலா தலங்கள் எத்தனையோ அங்கே இருக்கின்றது. அவற்றை நீங்கள் கணத்தில் கொண்டு, குறிப்பாக மட்டக்களப்பிலே புன்னக்குடா, பழுவங்கனி போன்ற பகுதிகள் கூட சுற்றுலாத்துறைக்கு முக்கியமானது. இன்றைக்கு புன்னக்குடா செயலிழந்து காணப்படுகிறது. ஒரு காலத்திலே அது முக்கியமான ஒரு சுற்றுலாத்துறை தளமாக இருந்தது. ஆகவே அமைச்சர் அவர்கள் அதிலே நீங்கள் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் என்று, பாசிக்குடாவை எடுத்துக்கொண்டால் அதிலே ஒரு முக்கியமான குறைபாடு உங்கள் கவனத்துக் கொண்டு வருகிறேன். உண்மையிலே 1972 கெசட் பண்ணதின்படி கிட்டத்தட்ட 12 ஏக்கர் டூரிஸ்ட் போர்ட்டுக்கு சொந்தமாக இருந்தது. 2008 54 ஏக்கர் கிட்டத்தட்ட டூரிஸ்ட் போர்ட்டுக்குரியதாக கொள்ளப்பட்டது. அந்த பகுதிகளிலே கிட்டத்தட்ட 600 குடும்பங்கள் பாசிக்குடா பகுதியிலே வாழ்ந்தார்கள். 600 குடும்பங்கள் வாழ்ந்த நேரத்திலே, குறிப்பாக கடந்த ஆட்சி காலத்திலே அங்கே சுற்றுலா விடுதிகளை அமைப்பதற்காக அங்கிருந்த 600 குடும்பங்கள் அந்த இடத்தில் இருந்தவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். நான் நினைக்கின்றேன் அந்த நேரத்திலே சுற்றுலாத்துறைக்கு பொறுப்பாக இருந்த பசில் ராஜபக்ச அவர்களோடு ஒரு கூட்டு ஒப்பந்தம் நடைபெற்றது. அதாவது சுற்றுலாத்துறை விடுதிகள் அமைக்கப்படும் பொழுது அந்த மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்படும் பட்சத்தில் அவர்களுக்கான வீடுகள் கட்டித்தரப்படும் என்று சொல்லப்பட்டது. அதே நேரத்தில் வேலைவாய்ப்புகள் வழங்கப்படும் பொழுது அந்த பகுதியைச் சேர்ந்த மக்களுக்கு குறைந்தது 60% வேலைவாய்ப்புகள் தருவதாக சொல்லப்பட்டது. அந்த இடத்திலே மீன் பிடிக்கின்ற மக்களுக்கு மீன்பிடிப்பதற்கான ஒரு பொருத்தமான இடம் தருவதாக சொல்லப்பட்டது. ஆனால் இந்த மூன்று விடயமும் அந்த இடத்தில் இன்னும் சரியான முறையிலே நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அந்த மக்கள் ஒரு கௌரவமாக அந்த பாசிக்குடாவை அண்டி வாழ்ந்த மக்கள் இன்று வீடு இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட தொழில் இல்லாமல் அநேகமான குடும்பங்கள் இன்றைக்கு ரோட்டிலே பிச்சை எடுக்கின்ற நிலையம் இருக்கின்றது. கௌரவ அமைச்சர் அவர்களே, ஆகவே அந்த வீடு இல்லாமல் நிலத்தை இழந்து இருக்கின்ற மக்களுக்கு தங்களுடைய காலத்திலே ஏதாவது ஒரு முன்னேற்றகரமான ஏற்பாடை நீங்கள் செய்ய வேண்டும். நான் நினைக்கின்ற அண்மித்த காலத்தில் நீங்கள் அங்கே வந்தபொழுது 250 வீடுகளை முதற்கட்டமாக கட்டித்தருவதாக கூறியிருந்தீர்கள். நிச்சயமாக அதற்கான நடவடிக்கைகள் நீங்கள் வேகமாக முன்னெடுக்க வேண்டும் என்பதை நான் கேட்டுக் கொள்கின்றேன். காரணம், இன்று அந்த இடத்தில் மீன்பிடித்தவர்கள் ஒரு ஒதுக்குப்புறமாக தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான சரியான மின்சார வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை. அதே நேரத்தில் அங்கே கிட்டத்தட்ட பார்த்தோம் என்றால் இன்று அந்த பகுதிகளிலே எத்தனையோ பேர் கூடுதலான லாபத்தை அனுபவிக்கின்றார்கள். 14 நட்சத்திர விடுதிகள் இருக்கின்றது. அதே வேளையில் அந்த உள்ளூர் மக்களுடைய 24 ஹோட்டல் இருக்கின்றது. ஆனால் வீதி 2 தான் செப்பனிடப்பட்டிருக்கின்றது. ஏனைய வீதிகள் குண்டும் குழியுமாக கிராவல் ரோட்டுகளாக காணப்படுகிறது. ஆகவே இதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக கடந்த காலத்திலே, அதாவது பிரதம நீதியரசர் சிராணி பண்டாரநாயக்க அவர்களுக்கு கடந்த ஆட்சிக் காலத்தில் அநீதி இழைக்கப்பட்ட போது அதற்கு மிகவும் எதிராக குரல் கொடுத்தவர் எங்களுடைய நீதியமைச்சர் அவர்கள். அவருக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு பிழையானது என்று இந்த நல்லாட்சி நிரூபித்து காட்டினது. அது மாத்திரமல்ல, ராணுவ தளபதியாக இருந்த பில் மார்ஷல் சரத் பொன்சையா அவர்களுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு பிழையானது என்பதை இந்த நல்லாட்சி அரசு நிரூபித்து காட்டி சிராணி பண்டாரநாயக்க அவர்களுக்கும் எங்களுடைய பில் மார்ஷல் சரத் பொன்சையா அவர்களுக்கும் சிறந்த நியாயத்தையும் நீதியையும் பெற்றுக் கொடுத்த இந்த நல்லாட்சி அரசை நாங்கள் வரவேற்கின்றோம். பசில் ராஜபக்ச அவர்களுடைய சொத்துக்களை கூட அரசு உடைமையாக்குவதற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்கின்ற இந்த நேரத்திலே அந்த பாசிக்குடாவிலே சஜின் பாஸ் அவர்களுடைய ஹோட்டல் ஒன்று இருக்கின்றது. அந்த ஹோட்டல் இன்னும் அமத்தியாஸ் சஜின் பாஸ் அவருடைய அமத்தியாஸ் ஹோட்டல் வந்து இன்று நான் நினைக்கின்றேன் குறிப்பாக ஹரி ஜெயவர்த்தன் அவர்களுக்கு ஹரி ஜெயவர்த்தன குரூப் கம்பெனிக்கு அது கைமாறப்பட்டிருக்கின்றது. ஆகவே சஜின் பாஸ் அவர்கள் கடந்த ஆண்டு அரசின் சலுகையில் இருந்தவர். ஆகவே அது எந்த அடிப்படையில் கைமாறப்பட்டது, எந்த அடிப்படையில் அவருக்கு கொடுக்கப்பட்டது என்பதை நிச்சயமாக அமைச்சர் அவர்கள் அதை சரியான முறையில் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதை கேட்டுக் கொள்கின்றேன். இந்த நல்லாட்சியிலே அது அவ்வாறாக குற்றம் உழைத்தவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும். அது எவ்வாறு இல்லாவிட்டால் அவருடைய அந்த அமத்தியாஸ் என்று சொல்லப்படுகிற ஹோட்டல் நிச்சயமாக டூரிஸ்ட் போட் எடுத்து அதை ஒரு குறிப்பிட்ட முறையில் கொண்டு வந்து அது வேறொரு கொடுக்கப்பட்டு அதில் இருந்து வருகின்ற பணத்திலாவது அங்கே வீடை இழந்திருக்கின்ற மக்களுக்கு வீட்டை கட்டி கொடுப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஆகவே நல்லாட்சியில் மேற்கொள்ளப்படுகின்ற நல்ல விடயங்களை தொடர்ந்து இவ்வாறான விடயங்களிலும் சுற்றுலாத்துறை அமைச்சர்கள் கவனம் செலுத்த வேண்டும். இந்த விடயத்தை தொடர்பாக எவ்வாறு இவருடைய எடுக்கப்பட்ட அந்த வட்டியில்லா பணம் மூலம் அமைக்கப்பட்ட இந்த ஹோட்டல் எவ்வாறு கைமாறப்பட்டது என்ற விடயத்தை அமைச்சர் அவர்கள் குறித்த ஒரு தேதி ஒதுக்கி விளங்கப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி.
தேங்க்யூ. கரு அரவிந்த் குமார் மந்த்மா.
தேங்க்யூ வெரி மச் பிரசைடிங் ஆனரபிள் சேர்மன். இன்று பல்வேறு அமைச்சர்களின் குழுநிலை விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டு வரும் இந்த வேளையில் நான் விசேடமாக சுற்றுலாத்துறையை பற்றி ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். இந்த எமது நாட்டை பொறுத்தளவிலே இந்த நாட்டிலே அனைத்து வளங்களும் கூடிய ஒரு நாடாக நாங்கள் பார்க்கின்றோம். கடவுளின் கொடை, இயற்கையின் கொடை என்று இந்த நாடு ஏனைய நாடுகளோடு ஒப்பிடும்போது பல்வேறு வளங்களை கொண்ட ஒரு நாடாக நாங்கள் இதனை கருதலாம். இந்த நாட்டின் வடமுனையும் தென்முனையும் எடுத்துக்கொண்டால் சுமார் 400 கிலோமீட்டர் தூரமே இந்த இரண்டு முனைக்கும் மத்தியிலே இருக்கின்றது. ஆனால் இந்த சிரியா நாட்டை சுற்றி கடல் எமது நாட்டிலே அனைத்து இயற்கை வளங்கள், நதிகள் ஓடுகின்றது, குளங்கள் இருக்கின்றது, நீர்வீழ்ச்சிகள் இருக்கின்றது, இவ்வாறு அனைத்து வளங்களையும் கொண்டிருக்கின்றோம். அண்மை காலமாக நாங்கள் முன்னேறி வரும் நாடுகளை பார்க்கும்போது மிக விரைவாக மிக சீக்கிரமாக முன்னேறி வரும் நாடுகளை பார்க்கும்போது அவை எவ்வாறு இவ்வளவு விரைவாக முன்னேறுகின்றது என்றை பார்க்கும்போது அவை அனைத்தும் சுற்றுலாத்துறையோடு சம்பந்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இவ்வாறு சுற்றுலாத்துறைக்கு அனைத்து சாத்தியங்களும் எமது நாட்டிலே இருக்கின்றது. சுற்றுலாத்துறையை ஊக்குவிப்பதன் ஊடாக பெருக்குவதன் ஊடாக நாங்கள் மிக அதிகமான அந்நிய செலாவணியை இந்த நாட்டிற்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நல்ல நிலைமை ஏற்படுகின்றது. அது மாத்திரமல்ல, இவ்வாறு உலகத்திலே உள்ள பல நாடுகளிலிருந்து பயணிகள் எமது நாட்டிற்கு வரும்போது எமது நாட்டை பற்றிய நல்ல அபிப்பிராயம் மேலோங்கும், எமது நாட்டை பற்றிய தகவல்கள் வெளியே போகும், நாங்கள் எவ்வாறு இருக்கின்றோம், நாங்கள் விருந்தோம்பலிலே எவ்வாறு எம்மை இணைத்துக் கொள்கின்றோம், நாங்கள் ஏனையவர்கள் எவ்வாறு அரவணைத்துக் கொள்கின்றோம் என்றெல்லாம் அந்த தகவல் போகும்போது எமது நாட்டிற்கு இயற்கையாகவே ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆகவே இவ்வாறு நாங்கள் சுற்றுலாத்துறையை ஊக்குவிப்பதன் ஊடாக பல்வேறு அனுகூலங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளை நான் பிரதிநிதித்துவப்படுத்தும் பதுளை மாவட்டத்தை பற்றியும் ஒரு சில விடயங்களை இங்கே பகிர்ந்து கொள்ள வேண்டும். எமது நாட்டை பொறுத்தளவிலே எந்த பிரதேசத்தை எடுத்தாலும் இது உல்லாசத்துறைக்கு உகந்த பிரதேசம் அல்ல என்று நாங்கள் ஒதுக்க முடியாது. அனைத்து பிரதேசங்களும் உல்லாசத்துறைக்கு ஏதுவான, உல்லாசத்துறையை ஊக்குவிக்கக்கூடிய வகையிலே இயற்கையின் கொடையாக அமைந்திருக்கின்றது. அதிலே பதுளை மாவட்டமும் ஒன்று. பதுளை மாவட்டத்தை பொறுத்தளவிலே இந்த நாட்டிலே மிக உயரமான நீர்வீழ்ச்சி பம்பரகந்தை நீர்வீழ்ச்சி பதுளை மாவட்டத்தில் இருக்கின்றது. தியலுமை போன்ற நீர்வீழ்ச்சிகள் அங்கே இருக்கின்றது. தமோதரை புகையிரத பாதை, போகட பாலம் என்று பல்வேறு உல்லாச பிரயாணிகளை கவரக்கூடிய நல்ல நிலைமை அங்கே இருக்கின்றது. ஆகவே அவற்றை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, அப்புத்தலை பொறுத்த அளவிலே உல்லாசத்துறைக்கு மிக உகந்த இடமாக நான் பார்க்கின்றேன். அப்புத்தலை பிரதேசத்தை, அப்புத்தலை நகரை நாங்கள் ஒரு உல்லாச நகரமாக பிரகடனப்படுத்த வேண்டும். அங்கே இரண்டு மலை உச்சிகள், ஒன்று உலகத்தின் முடிவு, இன்னும் ஒன்று லிப்டன் சீட், இவை உல்லாச பிரயாணிகளை மிக அதிகமாக கவரக்கூடிய பிரதேசங்களாக இருக்கின்றது. இந்த பிரதேசங்களிலே கேபிள் கார் என்ற அந்த திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தினால் மிக அதிகமான வருவாயை நாங்கள் பெறக்கூடியதாக அது இருக்கும். ஆகவே அதனை கௌரவ அமைச்சர் அவர்கள், இந்த துறைக்கு பொறுப்பாக இருக்கும் கௌரவ அமைச்சர் ஜான் அமர்தங்க அவர்கள் அதனை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நான் இந்த சபையிலே கேட்டுக்கொள்கின்றேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருப்பது வெறுமனே 4-4 நிமிடங்கள். பல்வேறு விடயங்களை இங்கே பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைத்தாலும் கூட கால அவகாசம் அதற்கு போதாத காரணத்தினால் இந்த உல்லாசத்துறையிலே நாங்கள் அதிக நாட்டத்தை செலுத்த வேண்டும், உல்லாசத்துறையை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும், உல்லாச பயணிகளை கவரும் வண்ணம் எமது செயல்பாடுகள் அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு
தேங்க்யூ
நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி.
எஸ் எம் சந்திரசேன் மந்துமா.
சபாபதி, சஞ்சாரக அமாத்தியான்சி சா புத்த சாசன அமாத்தியான்சி அடை பில்லி பாந்தவ கர்மகிபியாக் எதிர்பார்த்துக்கான பலாபுரத்து வேணுமா? விசேஷமா சஞ்சாரக வியாபார அப்பி ரட்டர் விசால வசையும் விதேச விநிமய கிரதின ஏவாகியமா அப்பி ரட்டே ரஷ்யா அத்திகராண்டு நோயக் ஆகாரின் ரட்டர் வாசிதாயக தயாக்கராண்ட புழுவாங் வியாபாரியாக ஹட்டியட்டு மிக தீவனுக்கராண்ட அவசியம் முகத சஞ்சாரக வியாபாரிக்கு அப்படி ரெட்டி தசனசி அட்டப்பா எவ்வளோ ஹெத்தாவது தசகி வினக்கூட்டு எவ்வளோ அப்படி ரெட்டி துபுனே பிரதான விதேசிய விநிமயக்கு என்னதுன்னு வெளி கருமாத்த தேய்பொருள் ரபர் தம இதிரியம திபுனே நமுத் ஏ வெவலி கருமாந்தன் இஸ்ரோ அடுகில சஞ்சாரக வியாபாரி ஹெத்தாவி தசகி வடிமா விதேச விநிமயக்கேன ஆதாயமாக பாட்ட பத்துலா திபுணா நமக்கு அதை வினக்கூட்ட மங்கிதான் விதேச ரஷ்யா சா எங்கலும் கருமாந்தி இஸ்ரோ தீரணும் சஞ்சாரக கருமாந்தி வகித்து துணட்டக்கு இல்லை தீரணும் நமக்கு மிக பலவினி தான் கேண்ட புழுவான் அப்படி கரு ஜோங் அமர் தூங்க அமைத்துமா இக்கரைகள் அப்படி விசுவாச கருணும் முகது அப்படி ரட்ட முகதே ரட்ட வச்ச மிக திவைனா ஏவாகியம் கதுகுறை சா அப்பே தர்சனீய ஸ்தான் அப்பே ரட்டே விசால பிரமாணிய தீனுவா நமக்கு அப்ப ஏ ஸ்தான சலசுமா ஹட்டியட்ட சம்வர்தினே விழா நே மே வின காலம் ஹரியாக்காரமாக விழா நே டிக்க டிக்க தனி தன கருணா இது என்னசா அப்படி விசேஷம் சலசுமாக் அணுவ மே சஞ்சார வியாபார்ட்டு பிரமுகதாவிய தீயுத்துய் மாத்மே சஞ்சார வியாபாரி நியோஜ அமைச்சர் கேட்டு கெட்டிகால கடைத்து கொடுப்பு நிசா மம்மே பிள்ளி பந்துவ தடி உணந்துவகையும் கதாகரான் இவ்வாக்கியமே தானட்டு அப்படி தானுவா மே யுத்த திபுண காலே ஆபு சஞ்சாரக்கியங்கே பிரமாணை யுத்த அவசங்கல சாமி அத்தி உனாட்ட பஸ்ஸே என்ன சஞ்சாரக்கிய பிரமாணை வெடிவெலாம் நெஹ ஏனிசா அப்பட்ட அப்படி மிக சமுவர்தனை இஸ்ரோட அரங்கியாதுக்கு என்னைக்கு அப்படி கடலுவா தீனும் சாமி தாவுநாட்டு பஸ்ஸே வெடி வேண்டும் உனக்கு சஞ்சாருக்கு வெடி வேண்டும் உனக்கு நமக்கு ஏ பிரமாணி மாங்கிதானே தாம ஏ தத்திர வெடிவெலாம் தீனும் வாங்கிக்கலாம் ஏவாக்கியமா அப்படி வனஜீவி அமைத்துமா தீட்டியா மமத் வனஜீவி அமைத்தோரியா ஹெட்ட கடிது கருபுணிசா காலையா மமதான சஞ்சாரக வியாபாரி வனஜீவி அமாத்தியாசே போம சாஜீவனே கடையுத்து கரோ அப்படி வனஜீவி சஞ்சாரக வியாபாரி விசால வசதியும் தூணுகிறான் புழுவான் தேங்க யால எவ்வகை குமண உடவளவு மின்னேறிய வில்பத்துவ வகை அப்படி பிரதான ஜாத்திக வன உத்தியான உலட சஞ்சாரக்கியாங் கென்மீமட சஞ்சாரக அமாத்தியாசியாத் நத்தம் சஞ்சாரக மண்டலைய வனஜீவி திபார்த்துமேந்து ஐகாபாத்துவ கட்டைத்து கொரணுவானாங் மகிதன் அப்படி சஞ்சாரக்கியாங் எதகாண்ட புழுவான் சஞ்சாரக்கேண்ட அப்படி ஏ வனசத்தும் சா ஜாத்திக வன உத்தியான நரபாண்டு ஏ புழுவான் பகசுகாங் லபாதுன்னு மகிதான் விசால சம்வர்தனையாக கப்பிட்டு நேஹரா கராண்ட புழுவான் ஏவாகியமா அப்படி ஹபர்ண பிரதேசத்தாம சஞ்சாரக வியாபார தீவிரம் எகபத்தியும் ஸ்ரீகிரிய என சஞ்சாரக ஹபர்ன்டாவில்லையான் ஹபர்னதி அலியத்தும் சஞ்சாரக வியாபாரிட்ட பாவிச்சு கரணும் இது என்ன சார் பகம் ஆகர்ஷணத்தியும் சஞ்சாரக்கு அலியத்தும் கூட இல்ல எங்களுக்கு வினோத வேண்டு இது மாம் வனஜீவி அமைச்சு ஒரே அவசியம் கடைத்து கொண்டு மே மாம் புகணுகரண்டா கடைத்து குறானுகியா இக்கரண்ட ஹம்முனே நெஹ இது ஏவாகி அப்ப நோய் காயத்திரியா அலிங்க வனசத்துவ வனசத்துண்ட ஹிரிஹர வினோக்கியல் அப்படி தானே காலி அலி கொட்டாங்க அதுதா கொட்டா தின் தான் கந்துவில் அலி தியாகிட்டு நம்ம சஞ்சாரக வியாபாரத்தை அலியை தியாகத்தான் வனஜீவி அமைத்துமா இன்னைக்கு ஹொந்தாய் ஏக விசால பிரச்சனையாக்கு வேணி நெஹ ஹபர்னு இத்தர அண்ணமே அப்பட்ட தவ சஞ்சாரக மர்மஸ்தான தீனும் மத்தியஸ்தான தீனும் ஏ ஸ்தானில் அலியத்தையும் யுதாகாண்டு புழுவாங்க சஞ்சாரக்கு ஆகர்ஷனை வெடியணும் தாய்லாந்து தாய்வானி வகை ரட்டுவல் உள்ள விசால வசையும் மே அலியத்தும் சஞ்சாரக வியாபாரத்தை பாவிச்சு கரணும் ஏனிசா ஏ பிள்ளி பந்துவா தமிழ்நாடு சார் தெப்பலகேம அவதானி விமுகரான கிளம்ப விசேஷம் இல்லாத செய்யணும் இல்லங்கிட்ட அப்போ நிஷாந்த மந்திரித்துமா கிவ்வா கல்பிட்டிய பிரதேசி சஞ்சாரக வியாபாரி தீவுனுகரான ஹொந்த தோத்தான் கல்மாசு டொல்ஃபின் ஏவாகேம குரல் கார்டன் கத்தியனோ கல்மல்லூயனத்தியனோ மே 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 பிரதேசம் மம அப்ப நியோஜ அமைச்சர் அவசியம் இன்ன காலத்து ஐயா ஏ பார்வாலிட்டிக்கு ஹெதிரானே அத்துளி ஏவாகேம தூபத் விசால் பிரமாணத்தினோ கெலாவதில தீனும் එවාගේ උපරිම ඒ කල්පිටිය ප්‍රදේශයේ ප්‍රයෝජන ගන්න පුළුවන්. මොකද අර ප්‍රධාන පාර කිලෝමීටර 40ක් හැදුවා. ඉස්සර පැය ගාණක් යන්න තිබුණා. ඒක අපේ කාලේදී අපි කරේ. ඊළඟට කොළඹ ඉඳන් මීගමුව හලාවත හරහා ඒ මුහුදු තීරුවේ ගිහිල්ලා ඊළඟට කල්පිටියෙන් විල්පත්තුව සහ අනුරාධපුරය දක්වා යන්න පුළුවන්. අද ඒ ඒ විදිහට ඒ පැකේජ් එකක් හදාගත්තා නම් ඒ වගේම සංචාරක ආයතනවලට මග පෙන්වීමක් සංචාරක මණ්ඩලයෙන් අමාත්‍යංශයෙන් කරනවා නම් මේ සඳහා විශාල ප්‍රයෝජනයක් ගන්න පුළුවන් කියලා අපි බලාපොරොත්තු වෙන්නේ. ඒ වගේම තවනා අපේ විශේෂයෙන් ඇමතිතුමාට යොමු කරනවා අනුරාධපුරය කියන්නේ අපි පැරණිම නගරේ. අවුරුදු දහස් ගාණක් පැරණි රජවරු 112ක් රජකම් කරපු ලෝකේ ගත්තම විශාල දීර්ඝ කාලයක් තිබුණ රාජධානියක්. අද අනුරාධපුරයේ සංචාරකයන් පැමිණිය බොහොම අඩුයි. තාම අඩුයි. මේකට අපේ සංචාරක කර්මාන්තය ඉදලා ඉන්න බොහෝ දෙනෙක් කියනවා මේ පිළිබඳව තමුන්නාන්සලා දැනුවත් කරන්න ඒ සංචාරකයෝ ආගමික ස්ථාන අපි දන්නවා ලෝකේ සමහර රටවල් වල විශේෂ වශයෙන් පැරණි ආගමික ස්ථාන නරඹන්න තමයි හුඟක් පුරුදු වෙලා ඉන්නේ. සංචාරක කණ්ඩ බොණ්ඩ විනෝදයෙන් විතරක් නෙමෙයි ආගමික වශයෙන් ඒ එන අයට ඒ ඒ අනුරාධපුරයේ තත්වය පිළිබඳව තමුන්නාසලා ප්‍රචාරක මාධ්‍ය ප්‍රචාරක මෙහෙවලා ඒ සඳහා මොකද අපේ ප්‍රධාන මහුමුමි අපේ සියලු දෙනාගේම පස්සේ අපි ආගම් වලට එක එක වෙන් වෙන්න ඇති. නමුත් අපේ ප්‍රධාන භූමිය අනුරාධපුරයේ පරණිම නගරය. ඉතින් ඒ නිසා අනුරාධපුරයේ සංචාර ව්‍යාපාරය දියුණු කරන්න මම නගරයේ මැදියේ තියෙන කූමිච්චන් කුළුණ කියන වැබ අපි සී ප්ලේන් බස් වන්න පුළුවන් විදිහට ඒක කරාන ගියා. නමුත් දැන් මග නැවතිලා තියෙනවා. ඒව නැවත සංවර්ධනය කරොත් හොඳයි කියලා මම අමුණාසලා යෝජනා කරන්නේ. ඒ වගේම දැන් අපිට දැනුම් දුන පොළොන්නරුව සහ සීගිරිය ඩොලර් 40ක් සීගිරිය නරඹන්න ගන්න සංචාරකයෝ ඒකට ටිකක් අකමැතියි කියන එක පිළිබඳව පැමිණිලි ආවිල්ලා තියෙනවා. පොළොන්නරුව ඩොලර්ස් 25ක් අය කරනවලු. ඉතින් ඒ පිළිබඳව තමුන්නාන්සේ විශේෂ අවධානය යොමු කරන්න ඉතින් අර අපි වැඩිපුර ප්‍රමාණයක් සංචාරකයන් ගෙන ගන්න ඕන. එන සංචාරකයෝ ඒ විදිහට පීඩාවට පත් කරපුවාම
ගරු මන්තුමා තව විනාඩි දෙකක් තිබෙනවා.
නැවත එන්නේ නැහැ. ඒ වගේම අපේ බුද්ධ ශාසන අපේ ඇමතිතුමා තියෙන වෙලාවේ කියන්න ඕන අපිට දැන් විමධිගත අයවැයෙන් සහ අපි අමාත්‍යාංශ වලින් නොඑක ආකාරයට පන්සල් පල්ලි ගෝවිල් මේ අපේ ආගම් 3-4 ප්‍රධාන වශයෙන් තියෙන ඒ ආගම ස්ථානවලට අපි මුදල් වෙන් කරා නොඑක ආකාරයෙන් සංවර්ධනය සඳහා. අද වෙනකොට මම හිතන්නේ ලැබිලා තියෙන මුදල් තමුන්නාසික අමාත්‍යාංශයෙන් හොඳටම මදි. ඒ විතරක් නෙමෙයි විමධිගත අයවැයෙන් ඔය අපිට ලැබෙන මුදලින් සුළු මුදලක් ලැබෙන්නේ. ඒක හරි අපි ඒ කාලේ වෙන් කරා ආගමික මධ්‍යස්ථානවල දියුණුවට. නමුත් ඒකට දැන් සහංචි පැනවිලා තියෙනවා. ඒ පිළිබඳව තමුන්නාසලා අඩු ගන්න 2017 චක්‍රලේඛිකවත් වෙනස් කරලා ආගමික කටයුතු වලට අවස්ථාවක් ලබා දෙන්න අපේ ස්වාමීන් වහන්සේලා ආගමික නායකයෝ අපේ ප්‍රදේශවල ඉන්න ඉල්ලීම් කරනවා. විශේෂයෙන්ම මේ සඳහා ආධාරයක් උපකාරයක් ගන්න ස්වාමීන් වහන්සේ කෙනෙක් ආපුවම අපි කියනවා අපිට චක්‍රලේඛක මේකට මේ හරස් වෙලා තියෙන්නේ කියලා. ඒක අපිට මේ සූසු නෑ. තමුන්නාසලා රජයේ සූසු නෑ. මහජන නියෝජිත හැට අපිට ඒක ඉටු කරන්න බැරි වුණාම අපටත් ඒක ලොකු ප්‍රශ්නයක්. ඒ වගේම ස්තුති කරන්න ඕනේ අපේ මන්ත්‍රීතුමාත් ස්තුති කරා. අපේ රංජිත් මල්කම් අගරතු ගුරුතුමාට තමයි හැම වෙලාවෙම රටේ ආගමික ප්‍රශ්නයක් ඇති වෙනකොට නිවරදිව දකින මහමි නමක් හැටියට අපි දකිනවා. මම බෞද්ධකම් කාර්යයක් වුණත් අපි ගරු කරනවා. ඉතින් අපේ සමහර ආගමික නායකයෝ ආගම්වල ආගම් අවුස්සල ආගම්වාදී හැටියට පෙනී සිටිනකොට කටයුතු කරනකොට රංජිත් මල්කම් තුමා උන්වහන්සේ දැන් බලන්න නත්තල් ගහ අපි ඇත්තරම අපි කතා වුණා. මේක වැඩක් නැති වැඩක්. මේක නිකන් සෝබන වැඩ කියලා තමයි මිනිස්සු කිව්වේ. නමුත් එතුමා අන්තිමට හොඳ තීන්දුවක් ගත්තා මේක කරන්න එපායි කියලා. එතන වැරද්දක් දූෂණයක්
ගරු මන්ත්‍රීතුමා කතාව අවසන් කරන්න කාලය
අවසන්. ඒ නිසා අපි මම බෞද්ධයෙක් හැටියට මම ස්තුතිවන්ත වෙනවා රංජිත් මල්කම් අගරතු ගුරුතුමාට
උඩට යන්න
ඕනේ. ඒ කියන්නේ කල් දකින රටේ ආගමික සහජීවනය පිළිබඳව නිවැරදි තීන්දුව ගන්න ආගමික නායකයෙකුට උතුමාගේ කටයුතු පිළිබඳව. බොහොම ස්තුතියි.
ස්තුතියි. අද දවසේ කටයුතු අවසන් කරන කාලෙදි කරන්න පාර්ලිමේන්තු යැලිටස්. ගරු ආණ්ඩුපක්ෂ ප්‍රධාන සංගධායකතුමා කාලෙදි කරන්න.
සභාපතිතුමනි තව කතිකයින් කීප දෙනෙක් ඉන්න නිසා තව විනාඩි 20ක් හෝ 25ක්.
25. ඔව්. 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 කාදර් මස්තාන් මන්තුමා ඔබතුමාට විනාඩි 5ක්
තිබෙනවා. බිස්මිල්ලාහිර් රහ්මානිර් රහීම්. ගෞරව තලමේ සංගම උරුපිනර් අවර්களே, நாட்டில் அனைத்து இன மக்களும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்கு தற்போதுதான் ஆரம்பித்துள்ளார்கள். ஆகவே அவரின் பழைய கசப்பான நினைவுகளை மீட்டாத வகையிலும் அங்கு இனவாதம் தலைதூக்காத வகையிலும் இந்த நல்லாட்சி அரசாங்கம் திட்டங்களை வகுத்து மக்களின் சமய ரீதியான சுதந்திரங்களை முழுமையாக பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி எனது உரையை ஆரம்பிக்கிறேன். 2017 சமய அபிவிருத்தி நடவடிக்கைக்காக 2.3 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதில் பௌத்த சமய விவகாரங்களுக்கு 82%, இந்து சமய விவகாரங்களுக்கு 9%, முஸ்லீம் மற்றும் கிறிஸ்தவ சமய விவகாரங்களுக்கு தலா 4% நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2015 நிதியாண்டில் முஸ்லீம் சமய விவகார அமைச்சர் ஒருவர் இல்லாத சந்தர்ப்பத்தில் கூட 157 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது. இன்று முஸ்லீம் சமய விவகாரங்களுக்கான அமைச்சர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ள நிலையிலும் வெறுமனே 98 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கிடப்பட்டுள்ளது. அதாவது 60 மில்லியன் ரூபாய் அல்லது 40% குறைக்கப்பட்டுள்ளமை இலங்கையின் சமய விடயத்தில் ஒரு பாரிய பாராபட்ச நீதியற்ற தன்மையும் நிலவுகின்றதனை வெளிப்படுத்துகின்றது. கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இந்த நாட்டில் வாழும் அனைத்து இன மக்களும் அவரவர்களின் சமய ரீதியான கலை கலாச்சார விடயங்களை இடையூறுகளின்றி பின்பற்றி இந்த நல்லாட்சி காலத்தில் ஒற்றுமையாக வாழ சமூக வலைதளங்களில் பரவி வரும் இனவாத செயல்பாடுகளை இல்லாதொழிக்க உரிய நடவடிக்கையில் தாமதமின்றி ஏற்க வேண்டும் என்று நான் இங்கே கேட்டுக்கொள்கின்றேன். இம்மாதம் 6ஆம் தேதி ஆரம்பித்த GCE சாதாரண பரீட்சையில் முதலாவது பாடத்திற்காக சென்ற முஸ்லிம் மாணவிகள் பல இடங்களில் ஃபர்தாக்களை கலட்டிவிட்டு வருமாறு அங்குள்ள அதிகாரிகளால் பணிக்கப்பட்டுள்ளார்கள். அதிகாரிகளிடம் காரணம் கேட்டபோது சுற்று நிருபம் வந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். எமது நாட்டில் இதுவரை காலமும் முஸ்லிம்கள் இவ்வாறு வழிநடத்தப்படவில்லை. அதனால் முஸ்லிம் மக்கள் பெரும் மனவேதனைக்குள்ளாகியுள்ளார்கள். ஆகவே முஸ்லிம்களாகிய எங்களுக்கு எங்களுடைய மார்க்கம் சார்ந்த வழிமுறைகளை தடங்களின்றி மேற்கொள்வதற்குரிய சுதந்திரம் இந்த நாட்டில் உறுதி செய்யப்படல் வேண்டும். பெண்கள் உரிமைக்காக குரல் கொடுக்கும் அமைப்புகள் இஸ்லாமிய தனியார் சட்டத்தில் குறைகள் உள்ளனவென்று அரசியலமைப்பின் உறுப்புரை 16 ஒன்றை நீக்குமாறு கோரி வருகின்றன. இந்த கோரிக்கை மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்துவதற்கு ஒப்பானதாகும். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, அரசியல் அமைப்பின் உறுப்புரை 16 தான் முஸ்லிம்களின் திருமண விவாகரத்து சட்டத்திற்கும் தேச வளமை சட்டத்திற்கும் கண்டி திருமண சட்டத்திற்கும் விகாரைகளில் காணி உரிமைகளையும் உறுதி செய்யும் ஒரு ஏற்பாடாகும். இது இளைஞர்களாகிய எமது இறையாண்மையை உறுதி செய்யும் ஒரு உறுப்புரிமையாகும். இஸ்லாத்தில் இறுக்கமான ஒழுக்க கோட்பாட்டை சகித்துக் கொள்ள முடியாத சியோனிச மேற்கொள்கை தீய சக்திகளின் தன்னின புணர்ச்சியையும் விபச்சாரத்தையும் திருமண பந்தத்திற்கு அப்பாற்பட்ட உறவினையும் ஊட்டி வளர்க்க இஸ்லாமிய திருமண சட்டத்தினை அகற்ற கோருவது புரியாத விடயம் அல்ல.
இலங்கை
இலங்கையில் உள்ள இஸ்லாமிய திருமண சட்டத்தில் இறைவனின் சட்டங்களுக்கும் மனித இயற்றிய சட்டங்களுக்கும் கலந்துள்ளன. இறைவன் சட்டத்தில் கையை வைக்க யாருக்கும் அதிகாரம் இல்லை. காதிமார்கள் நியமனங்கள் தகைமை தேவைப்பாடுகள் அதிகரிக்கப்படல் வேண்டும். சில காதிமார்கள் பாதிக்கப்பட்ட பெண்களை மேலும் பாதிப்புக்குள்ளாக்கும் மனோபாவத்துடன் நடப்பதே இப்பிரச்சனைக்கான மூல காரணமாகும். வழக்கினை உட்கார்ந்து விசாரித்து தெம்பில்லாத வயது முதிர்ந்த இஸ்லாமிய சட்டங்களை பற்றிய அறிவோ கல்வி அறிவோ அற்ற சில காதிமார்கள் இப்பொறுப்பு வாய்ந்த அமானிதம் காக்கும் பொறுப்பிற்கு தெரிவாகி அநியாயம் புரிந்து வருவது ஒரு அசிங்கமான உண்மையே. சீதனம் அல்லது கைகூலி என்ற வாசகம் பதிவேட்டில் இடம்பெற்றிருப்பது உடனடியாக நீக்கப்படல் வேண்டும். இஸ்லாத்தில் சீதனம் இல்லை, பெண்களுக்கு ஆண் தான் மாறு கொடுக்க வேண்டும். இந்த சீதனம் ஏற்பாடு இஸ்லாமிய பெண்களுக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள பெரிய அநீதியாகும். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, பெண்களின் திருமணத்திற்கான குறைந்த வயது தொடர்பாக சமூக தலைமைகளும் கலந்தாலோசித்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும்.
மாநிலங்களில்
14 வயது திருமணம் வயதாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் திருமணத்துக்கு உடலால் மாத்திரமன்றி மனதாலும் சூழ்நிலையாலும் தயாராக வேண்டும். திருமணம் என்பது ஓர் ஒப்பந்தம். திருமணம் என்பது உடலுறவுக்கு மட்டும் வரையறுக்கப்பட்டதல்ல. அதில் மறுமணம், வாரிசு,
குடும்ப பராமரிப்பு.
சஞ்சாரக அமாத்தியாசியை வெனுவேன் வசன திகா துணா கியானட அவஸ்தாவ சலசா கண்ணவ மே மோத்தே விசேஷமா மம தக்கினவா உலசனே கரு சபாபத்துவமனி சஞ்சாரக சேஷே அபராட்ட இதாமத் வெதுகத்தின காரணம் விசேஷம்ம தேச விதேச சஞ்சாரகையன் திகா கத்தம் அப மே புஞ்சி ரட்டதுல ஓங்கே ஏ சஞ்சாரக அடையது நிறுத்தவேன அவஸ்தாவன் வலது விசேஷம் மேரட்டே புஞ்சி தென இன்ன புலத்திட்ட விக்குணன புத்கிலையாட பவா ஆதாம உபயன கர்மாந்தியா கிடைத்த மாத அக்கினோ சஞ்சாரக அமாத்தியாசி இது விசேஷம் கரு அமாத்தியதுமா அப்பே ஜோ நமதுங்க கரு அமாத்தியதுமா மே சிறு காரண தக்கின உகாத் புத்திமாத் பரிணித தேசபால நாயக்கி கிடைமா விசுவாச கரணும் எத்துமா மே அமாத்தியாசி லபாகத்த கெட்டிகால எத்துல விஷால துரா கண்ணட எத்துமாட்ட ஹக்கியா லபிலாத்தி மம தக்கின விசேஷம் அமாத்தியாசி எத்துல இன்ன கரு லேகாந்துமா சா அதிரேக லேகாந்துமே எத்துல இல்லதாரி மண்லே மண்லே தியன கெப்பகிரீம சா துல விசேஷம் மே சேஷிய தவாவுர்து துணா கேனகுட அப்பி மே ரடர விதேசி வினிமய கலாகின எடப்பிலாக்குவாகே மா காலின் சதான் கருப்பு சுயண்டக்கே அகர் கர்மாந்த துல விரட்டை தேசிய ஆர்த்திகேட விசால சக்தியா தேவி கீழ ஏவகே மா இசூதிவாந்த வென்னோனி அவஸ்தாவக் கரகான்னோ மே பௌகிய 2016 அவேலேக்கினே துல அப்ப பலாத்த வெனுவேன் வெங்கலா திபுனு முதல் விசேஷம் அப்பே அப்பே மதிஹத்வீம வடாஹாகிய நிலதாரி சீரு தின சாட்சா கர பிரதேசே ஹந்துநாகத்த விசேஷம் சஞ்சாரம் வெடி சம்பந்தவேன விசேஷம் சீன இந்தியாவுக்கியன விதேசிக்கியான் பகுலோ தக்கினர் புலாங் மா மா ஜீவத்தன எல்ல கொட்டாசே ஏ பூமி தோல் விசேஷம் எல்ல ஹந்துனான் கடு புலசனை சபா புத்தமொழி லோகே தியன ஆஸ்வாச பிராஸ்வாச கிரியமிட சுதுசு ஹுத காலகுணிய ஏமனத்தாங் உத பரிசீலக்தின பிரதேசியாக கேட்டா மம இல்லி மக்கள்னோ அமாத்தியாசி கரு அமாத்தியதுமாகே ஏலேகாந்துமாக விசேஷம் ஏ என சஞ்சாரகன் சந்தா அவசியக்கரன பாசு கம்பிக்க லபாதீமே அவசியத்தாவேத்தின ஏவித்தராக்னவே எல்ல எல்ல கந்து கேட்டைய துல விசேஷம் சஞ்சாரகன் கீழ் அம்மா கலின் சந்தான் கருபோ ஏ வாத்தாசிரிய ஓன் தூலட லபாகன்னோ வகேம ஏ கந்து கேட்டைய துல தியன வட்டா தியன திசிக கீப்பாக் எக்கவார நர்மாண்டக பிரபுவாங் அவஸ்தாவா தியன மாய் விசேஷம் மம தக்கினோ ஏ கியன இஸ்தானே அல்ல கந்துமுதுன திசிதே சஞ்சாகியான் அவசியக்கரண இதாமாத்ம சித்கான்னா துளு தனா கெரியர கரண்ட புலு அப்பி தன்னோ அப்பி யாம் விதேஷ அட்டோ கியாம் எவன் பர்வத்தையான் துல நரபுன் மத்தியஸ்தான ஹதனோ வகேம ஏ பூமிய துளை அடி ஹயக ஹதக பிரமாண கிதிரே கினேல வீதுரு அத்துரலை வீதுரு
யானகுட காலி அவசானை
பரතරයක බලන්න පුළුවන් අවස්ථාවත මම හිතන ඒ ඒ කියන සංවර්ධනය කරන්න පුළුවන් නම් අපේ අමාත්‍යංශයට මම හිතන විශාල මුදලක් ඒ ප්‍රදේශයට ගෙන ගන්න පුළුවන් කියන කාරණේ මතක් කරමින් බොහොම ස්තුතියි මනි වෙනවා
ස්තුති ගරු මාචාර්ය අසු මාරසිංහ කොතමට විනාඩි 4යි
මූලාසනාරුඩ වංශිතමනි වෙලා ලබා දීම ගැන ස්තුතියි විශේෂයෙන් රටේ ජාතික සමගියට ඉවහල් වන අමාත්‍යාංශ තුනක කාර්යයන් සම්බන්ධයෙන් වචන කිහිපයක් කතා කරන්න කැමති මුස්ලිම් කටයුතු ක්‍රිස්තියානි හා බෞද්ධ කටයුතු අමාත්‍යාංශ ගැන මට මේ වෙලාවේ මතක් වෙනවා 1948 අපි නිදහස ලබා ගන්නකොට මේ සිංහල මුස්ලිම් දෙමළ දමිළ කියන මේ සියලුම ජාතීන් එකතු වෙලා තමයි නිදහස ලබා ගත්තේ. 1948 පළවෙනි නිදහස් උත්සවයට සහභාගී වුණ එකම පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරයෙක් හැටියට අපි දද්ද දකින්නේ අපේ විපක්ෂ නායකතුමා සම්බන්ධයෙන් මෙතුමා. ඉතින් එවැනි එතුමා 1948 නිදහස ලබා ගත් වෙලේ හිටපු එකම මන්ත්‍රීවරයා අද විපක්ෂ නායකවරයා හැටියට ඉන්න එකත් අපිට ආඩම්බරයක් ශ්‍රී ලාංකිකයන් හැටියට. ඉතින් මෙවැනි ජාතියක් හැටියට ශ්‍රී ලාංකික ජාතියක් හැටියට මේ අපි සිංහල දෙමළ මුස්ලිම් කියන ජාතීන් තුනම එක බොහොම සමගියෙන් ජීවත් වුණා. නමුත් අපි දැක්කා අවුරුදු 35ක් විතර මේ රට ආපස්සට ගියා. දෙමළ ජාතිවාදී ප්‍රශ්නයක් නිසා මේ රට ආපස්සට ගියා. ඒ සඳහා හරි විසඳුමක් ලබා ගැනීම නොහැකි වීම නිසා ද්‍රවිඩ ජනතාව වගේම සිංහල ජනතාවත් දුක් විඳා. ඒ නිසා අද අපිට දකින්න ලැබෙනවා මේ වගේම අන්තවාදී සමහර අන්තවාදී කොටස් මුස්ලිම් ජනතාවත් එක්ක යම් ගැටුම් සියලු ජන කොටස් එකට ජීවත් වී තිබෙනවා. නමුත් මුස්ලිම් සිංහල ගැටුම් ඇති කරන්න උත්සාහ කරනවා. ජාතිවාදය කොයි දේ කවුරු කරත් ජාතිවාදයේ වැරදි. ආගම්වාදයත් වැරදි. ඒ නිසා සියලුම දෙනාගෙන් අපි ඉල්ලා සිටිනවා අපි අතීතයේ ඉගෙනගත්ත පාඩම් වලින්වත් පාඩම් ඉගෙනගෙන අනාගතයේ මෙවැනි දෙයක් සිදු නොවන්න වග බලා ගත යුතුයි. මේ නිසා මා කියනවා සියලුම දෙනාට ශ්‍රී ලාංකිකයෝ හැටියට එකමුතු වෙලා මේ රට සාමයෙන් ඉදිරියට ගෙන යා යුතුයි. විශේෂයෙන් සිවුරු පොරෝගත්තට හැමෝම හාමුදුරුවරු නෙමෙයි. රැවුල වවාගෙන හිටියට හැමෝම මෞලවිලත් නෙමෙයි. නළලේ සුදුපාට විභූති ගාගත්තට රතුපාට පොට්ටු ගාගත්තට ඔක්කොම සාමිලත් නෙවෙයි. ඒ නිසා රටේ සහජීවනයේ සාමය ඇති වෙන්න නම් මේ මෙවැනි ඒ ආගම්වල ඉන්න අන්තවාදී තක්කඩි රැළට අපි කියන්නේ මේ ජාතිය අවුලන්න එපා, ලෑස්ති වෙන්න එපා. ජාතික සමගිය මේ රටට අවශ්‍යයි. මේ ජාතික සමගිය අවශ්‍ය වීම සඳහා තමයි අපි මේ සියලු දෙනාම තමන්ගේ ජීවිත පරදුව දෙලා මේ යහපාලන රජයක් ගෙනල්ලා මේ අපි අලුත් ගමනකට අපි මුලපිරුවේ. ඒ නිසා එවැනි ජාතික සමගියට එරෙහිවන සියලු දෙනාටම කියන්නේ අපි ඒ සියලු දේවල් වලින් වැළකී සිටිය යුතුයි. විශේෂයෙන් මම මේ කතාව කියන්නේ සිංහල බෞද්ධයෙක් හැටියට. මම කොළඹ ආනන්ද විද්‍යාලයේ බෞද්ධ සංඝයේ සභාපතිවරයෙක් හැටියට විතරක් නෙමෙයි, දහම් පාසල් අවසාන විභාගයත් කළ දහම් පාසල් වල උගන්වපු ගුරුවරයෙක් හැටියට සිංහල බෞද්ධාගම ගැන දෙන කැක්කුමක් ඇති කෙනෙක් හැටියට කියන්නේ බෞද්ධයන් හැටියට ඉඳගෙන හැමෝම තක්කඩිකම් කරන්න හැමෝටම සමහර සුළු කොටසකට අයිතියක් නැහැ. සිවුරු පෙරෝගත්තර මේගොල්ලෝ හාමුදුරුවෝ නෙමෙයි, චීවරධාරීන් හැටියට අපි සලකන මේ සිවුරු පෙරගත්ත යම් පිරිසක් මේ තක්කඩිකම් කරනවා නම් ඒවට කිසිම වෙලාවක ඉඩ නොදිය යුතුයි. මේ රටේ ජාතික සමගිය රැක ගැනීම, ආගමික සහජීවනය රැක ගැනීමට අපි කැපවිය යුතුයි. විශේෂයෙන් මෙවැනි අයට උඩගෙඩි දෙන්න, මෙවැනි අය පාර්ලිමේන්තුවට ගෙනල්ලා සාකච්ඡා කරන්න යම් කිසි ඇමතිවරයෙක් කටයුතු කරනවා නම් ඒකටත් අපි පසුබෙල මන්ත්‍රීවරු විදිහට දැඩි විරෝධය පළ කරනවා. ඒ වගේම එවැනි දේවල් මේ අනාගතයේ සිදුවේ නොවිය යුතුයි කියලා අපි ප්‍රාර්ථනා කරනවා. එහෙම වුණොත් විතරයි මේ රටේ ජාතික සමගිය සහ ආගමික සහජීවනය ඇති කරමින් නිදහස දිනාගත් නිදහස ඉදිරියට යා හැකිවන්නේ. ඒ නිසා මේ ගරු සභාවෙන් විශේෂයෙන් ඉල්ලා සිටිනවා අනාගතයේ කිසිම වෙලාවක මේ ජාතික සමගියට ආගමික සහජීවනයට විරෝධය දක්වන නැත්නම් මේ කඩාකප්පල් කරමින් විවිධ සුළු ජන කොටස් සමග ගැටුම් ඇති කරන්න උත්සාහ කරන කිසිම ජන කොටසකට වින කොට්ටාසයකට අවහිරකම් කරන මේ ත්‍රස්තවාදී ස්වරූපයෙන් සිටින තක්කඩියන්ට කියන්නේ මේකට ඉඩ දෙන්න බෑ. මේ රට තියෙන්නේ අනාගතයට යන, අනාගතේ දකින්න, ලෝකේ දකින්න පිරිසක් හැටියට ලෝකයා අපිට ඉදිරියට යා යුතු වෙනවා. එහෙමනම් සිංහල දෙමළ මුස්ලිම් කියන මේ සියලු සහෝදරත්වෙන් අපි මේ රට ඉදිරියට යා යුතු වෙනවා. එහෙමනොත් විතරයි අපිට පුළුවන් වෙන්නේ අපේ දරුවන්ට පැහැදිලි අනාගතයක් තියෙන රටක් හදන්න. ඒ නිසා මම මේ අවස්ථාවේ මේ ගරු සභාවෙන් නැවතත් මතක් කරනවා සියලු දෙනාම එකතු වෙලා මේ සියලුම තක්කඩි ස්වරූපයෙන් ඉන්න, මේ ආගමික මුවාවෙන් ඉන්න සියලුම තක්කඩින්ට, මේ බෞද්ධ හෝ වේවා, මුස්ලිම් හෝ වේවා, හින්දු
ධර්මත්ම කාලය අවසන්
නැහැ. මේ ක්‍රියාකාරකම් නැවැලක්විය යුතුයි. මොකද එහෙම වුණොත් විතරයි ස්වාධීන අදහස් තියෙන සාමය අගය කරන ජනතාවක නිදාසේ තමන්ගේ රාජකාරී කරන්න හැකියාවක් ලැබෙන්නේ. ඒ ප්‍රාර්ථනය ඇතුළත මමගේ කතාව අවසන් කරනවා.
බොහොම ස්තුතියි. ගරු වේලු කුමාර් මන්තුමා විනාඩි 4ක්. ඔව්. ගරු එමත්තුමා විජේදාස රාජපක්ෂ.
අකමැත්තෙන් වුණත් උත්තරයක් දෙන්න ඕන ගරු මන්ත්‍රීතුමා. මේ රටේ දැවෙන, මේ රට ගිනි ගන්න පුළුවන් යම් ප්‍රශ්නයක් මතුවෙච්ච වෙලාවේ භික්ෂුන් වහන්සේලා මේ පාර්ලිමේන්තුවට ගෙනල්ලා සාකච්ඡා කරපු එක ඔබතුමා අනුමත කරන්නේ නැහැ කියලා කිව්වා. ඔබතුමාගේ අනුමැතිය මං ඉල්ලන්නෙත් නැහැ, බලාපොරොත්තු වෙන්නෙත් නැහැ. පසුපෙළ මන්ත්‍රීවරුන්ගේ අනුමැතිය තිබුණත් එකයි නැතත් එකයි. පොඩ ඉන්න දැන් කතා කරලා ඉවරනාට පස්සේ කියන්නේ. ඒක නිසා ගරු සභාපතිතුමනි, මේ රටේ මේ ගිනිගෙන දැවෙන ප්‍රශ්නය තවතවත් උඩුදුවලා මේකට ඇවිලෙන ගින්දට පිදුරු දාන්න තරම් අපේ මහාචාර්ය මන්ත්‍රීතුමා උනන්දු වුණාට මේ රටේ ජනතාවට ඕන ඔබතුමා කියන එක නෙවෙයි. මේ රටේ අති බහුතරයක් 99%කට වැඩිය ජනතාවට ඕන මේ අසමගිය නැති කරලා මේ අරෝව මේ අරගල ඉවර කරලා මේ රටේ සියලුම ජනතාවට සමගියෙන් ජීවත් වෙන්න පුළුවන් සමාජයක් හදලා දෙන්න. දැන් ඔබතුමා කියන්නේ මේ රටේ මේ ඇති වෙන්න යන සමගිය පොඩ ඉන්නකෝ ඉතින් ඉවර කරේ නෑනේ. ඉවර කරේ නෑනේ ඉතින් ඔබතුමාගේ අදහස ඔබතුමා කිව්ව දැන් අහුන් කන්දෙන්න ඉගෙන ගන්න. එතකොට ගරු සභාපතිතුමනි මේ මතුවෙන්න යන ප්‍රශ්න මේ අලු යට තියෙන ගිනි පුපුරු නිවන්න අපි කටයුතු කරන එක තමුන්නාංශ කියනවා නම් වැරදි කියලා. එහෙනම් තමුන්නාංශයේ ජාතික සමගිය හදලා පෙන්වන්න. එහෙනම් හදලා පෙන්වන්න. හොඳයි. ඒක නිසා මීට පස්සේ ගරු සභාපතිතුමනි මං කාරුණිකව මතක් කරන ඕන ප්‍රකාශයක් කරන්න. හැබැයි වගකීමක් ඇතුව මේ ගරු පාර්ලිමේන්තුවේ කතා කරනකොට කතා කරන්න අඩු තරමේ.
හොඳයි. බොහොම ස්තුතියි. ගරු වේලුකුමාර් මන්තුමා.
මගේ වෙලාවේ අඩු කරන්න එපා. சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, வாய்ப்புக்கு நன்றி. இந்த நாட்டிலே கடந்த 3 தசாப்தங்களாக இருந்த இனமோதலினுடைய வடு எல்லா மக்களுக்கும் நன்கு அறிந்தது, உணர்ந்திருக்கக்கூடியது. அரசியலை மையப்படுத்தி வங்குரோத்து அரசியலை மேலே கொண்டு வருவதற்காக இன்று மதவாத அடிப்படையிலே அடிப்படைவாத தூண்டல்களை இந்த நாட்டுக்குள் திணிக்கின்ற செயற்பாடுகளை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த நல்லாட்சி ஏற்படுத்தப்பட்டது இங்கு இருக்கக்கூடிய சகல இனங்களுமே ஒன்றாக சேர்ந்து இலங்கையர் என்ற ஒரு பயணத்தை நோக்கி செல்வதற்காக ஆகவே அந்த பயணம் இந்த நல்லாட்சியிலே உறுதிப்படுத்தப்பட்டு முன்னோக்கி வருகின்ற போது இங்கே இருக்கக்கூடிய சில அடிப்படைவாதிகள் இந்த செயற்பாடுகள் பாரிய ஒரு பின்னடைவுக்கு காரணமாக இருக்கின்றது. இந்த நிலைமையினை இந்த அரசாங்கம் அனுமதிக்க கூடாது, ஒருபோதும் அனுமதிக்க போவதும் இல்லை. இந்த நாட்டிலே சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இன்று வரை இந்த நாட்டின் வளர்ச்சியிலே இந்த நாட்டினது அபிவிருத்தியிலே எங்களுக்கு தெரியும் அந்த சுதந்திர போராட்டத்திலிருந்து முஸ்லீம் சமூகத்தினது பங்கு அளப்பரியதாக இருந்திருக்கின்றது. அவை அந்த சமூகத்திற்கு எந்த ஒரு கௌரவம் இழக்கக்கூடிய நடவடிக்கைக்கு இந்த நல்லாட்சியிலே இடமளிக்க கூடாது என்பதனை இந்த இடத்திலே நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். கடந்த இந்த சாதாரண தர பரீட்சைக்கு சென்ற முஸ்லீம் மாணவிகள் அவர்களுடைய பரதாவை கலட்ட வேண்டும் என்ற ஒரு முன்னெடுப்பு நடைபெற்றிருக்கின்றது. உண்மையிலேயே அரசினுடைய எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு செயற்பாடு இது. அவை அதிகாரிகள் தன்னிச்சையாக சில அடிப்படை வாத செயற்பாடுகளை ஈடுபடுவதை வன்மையாக கண்டிக்க வேண்டும். ஒரு அரசாக அதற்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து அந்த மாணவிகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அசௌகரியத்திற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல இன்று தபால் சேவை தொடர்பான விவாதமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அமைச்சர் அவர்களே, இந்த நாட்டிலே ஒரு சமூகம் இருக்கின்றது. அந்த சமூகத்தின் பல பேரினுடைய வாழ்க்கையை பறித்தெடுத்த ஒரு சேவையாக இந்த தபால் சேவை இருந்திருக்கின்றது. அவ்வாறு நான் குறிப்பிடுவது மலையக பகுதியிலே உங்களுக்கு தெரியும் இந்த தபால் சேவையானது வீடு வீடாக அவர்களுக்கு கொண்டு சென்று ஒப்படைக்கப்படுவதில்லை. இதனால் பல பேரினுடைய அவர்களுக்குரிய வேலை வாய்ப்புக்கான அந்த நேர்முக பரீட்சைகள் அதற்குரிய அந்த விண்ணப்பங்கள் வந்து சேராமை காரணமாக பல பேர் தங்களுடைய தொழில்களை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டு வாழ்க்கையை பறிகொடுத்த நிலையிலே இருக்கின்றார்கள். இன்றாவது இப்போதாவது தங்களினுடைய தலைமையிலே அவர்களுக்கு மாற்று செயற்பாடு ஒன்றை செய்து அந்த தபால்கள் அவர்களினுடைய கைகளிலே போய் சேர இனி இருக்கின்ற இளைஞர் யோதிகளாவது அவர்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வதற்கு வழிவகுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.
தேங்க்யூ. கரு சார்த்தி சார்த்தி துஷ்மந்த் ஹெமத்மா.
கரு நியோஜ்ய கரு முலாசனாரூட மந்திரி துமணி, விசேஷம் அது தின உதாசன் இதலா அமாத்தியாஷ துணக கட்டயுத்து பிலிபந்தவ சாக்சா கிரண முகத்தே மதாச தக்வான்னு ஓனே விசேஷம் புத்தசாசன அமாத்தியாஷ பிலிபந்தவ මුලින්ම මම මතක් කරන්නට ඕනේ ගරු මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි අපිට මේ වෙන්වුණු මුදල පිළිබඳව සමහරු කතා බහ කරා අපි බොහොම පැහැදිලිව කියන්නට ඕනේ 2015 අපේ අමාත්‍යංශයට සහ බෞද්ධ කටයුතු දෙපාර්තමේන්තුවට මිලියන 1517ක් වෙන් වෙලා තියෙනවා 2015 16 මිලියන 2154ක් වෙන් වෙලා තියෙනවා ඒ වගේම 2017 වර්ෂයට මිලියන 2119ක් වෙන් වෙලා තියෙනවා ඊට අමතරව මම මතක් කරන්න ඕනේ බුද්ධ ශාසන අමාත්‍යංශයත් එක්කලා ගරු විජේදාස රාජපක්ෂ මැතිතුමාගේ ඉල්ලීමට අපි මේ එක්සත් ජාතීන්ගේ වෙසක් උළෙල ලබන අවුරුද්දේ පළවෙනි වතාවට අපි බෞද්ධ රටක් යයි කියා ගන්නා නමුත් වසර 14ක වගේ කාලයක් තායිලන්තයයි වියට්නාමයටයි පමණක් උරුම වුණු මේ වෙසක් උළෙල අපි මිලියන 500ක මුදලක් ලයිට් ඔෆ් ඒෂියා ආයතනය විශේෂයෙන්ම අපේ බුද්ධ ශාසන ඇමතුමාගේ ඉල්ලීම මත අපි පිළියන්දල රෙජිරේල් වත්තෙන් අක්කර 70ක භූමි ප්‍රමාණයක බෞද්ධ මධ්‍යස්ථානයක් සහ බුදුරජාණන් වහන්සේ උපත ලැබපු ලුම්බිණි ඇතුළු ඒ සියලුම සිද්ධස්ථාන ජනතාවට ඒ පැවති වකවානුව තුළ තිබුණු ආකාරයට දැක බලා ගැනීමට කෝටි 50ක මුදලකින් අපි බුද්ධ ශාසන අමාත්‍යංශයේ මැදිහත්වීම හරහා මිලියන 500ක මුදලක් අපි ලයිට් ඔෆ් ඒෂියා ආයතනයත් එක්කලා එකට එකතු වෙලා වැඩපටන් අරගෙන අවසානයි ඒ නිසා ඇත්ත වශයෙන්ම මිලියන 2600ක 700ක මුදලක් ගිය අවුරුදු වලට සාපේක්ෂව දැවැන්ත මුදලක් මම හිතන්නේ බුද්ධ ශාසන අමාත්‍යංශයේ පරිහරණය සඳහා මේ රජයේ සහ අමාත්‍යංශයේ වගේම ඇමතිවරයා ඇමතිතුමාගේ තිබෙන දක්ෂතාවයේ මත අපිට ලබා ගන්නට පුළුවන්කම ලැබිලා තියෙනවා. ඒ නිසා කවුරු හරි මම හිතන්නේ චෝදනාවක් කරනවා නම් අපේ අමාත්‍යංශයට මුදල් වෙන් කරලා තියෙන කාරණාව පිළිබඳව මම හිතන්නේ ඒක එච්චර සාධාරණ නැහැ. ඒ වගේම අපේ ඉලක්ක කරා යෑම සමහරු ප්‍රශ්න කරා විශේෂයෙන්ම මේ මන්ත්‍රීතුමාල්ල අද මේ ස්ථානයේ මෙතන නැහැ දැන් කතා කරලා එළියට ගිහිල්ලා ඉවරයි. අපි නොවැම්බර් 30 වෙනකොට මම හිතන්නේ මේ සාරාංශය මම මේ දිගටම කියවන්න යන්නේ නැහැ තිබෙන කාලයත් එක්කලා හැබැයි 100%ක ප්‍රගතියක් දෙසැම්බර් මාසයේ අවසාන වෙනකොට බුද්ධ ශාසන අමාත්‍යංශයේ නිලධාරීන් විශේෂයෙන්ම විහාරස්ථාන සංවර්ධනය, දාම්පාසල් සංවර්ධනය, පුණ්‍යග්‍රාම වැඩසටහන් ඇතුළු මේ සියලු වැඩසටහන් හරහා අපි ලබලා දීලා තියෙනවා. අපේ ගම්පහ දිස්ත්‍රික්කයේ මන්ත්‍රීතුමෙක් කිව්වා ගම්පහට පන්සලකට ලක්ෂ 2ක් එවුවේ නැහැ කියලා. එතුමාට අපි මං හිතන්නේ ලේකණයක්ම පිරිනමන්න බලාපොරොත්තු වෙන අමාත්‍යංශය මගින් එතුමගේ නොදන්නාකම ගැන අපි අනුකම්පාත් කරනවා. ඒත් එක්කම අපි විශේෂයෙන්ම අගය කරනවා පෞගිය දැන් මේ මෙතන උදෑසන ඉඳලා විශේෂයෙන්ම කතා බහ කරුණේ ආගමික සහජීවනය ගැන ගරු මන්ත්‍රීතුමනි. ආගමික සහජීවනය පිළිබඳව අන් කවරදාකටවත් වඩා දැඩිව කතා කරන යුගයක් බවට පත් වෙලා තියෙනවා. ඒත් එක්කම අපේ ඉතිහාසය ගත්තහම කළු ජූලියේ ඉඳලා නොයෙකුත් අවස්ථාවල මේ රටේ ඇති වුණු ජනමාර්ගික ගැටලුත් එක්කලා කල්පනා කරලා බලනකොට අපි සියලු දෙනාගේම යුතුයකමක් තිබෙනවා නැවත වතාවක් ඒ තැනට නොයන අන්දමට වැඩ කටයුතු කරන්න. අපි බෞද්ධ වේවා, ද්‍රවිඩ ජාතිකයෝ වේවා, මුස්ලිම් ආගමේ පිරිස වේවා අපි සියලු දෙනාට අද වගකීමක් පැටවිලා තිබෙනවා. අපි අපේ රට තුල කොහොමද මේ ආගමික සහජීවනය ඉදිරියට පවත්වාගෙන ගිහිල්ලා සියලු ජාතීන් අතර මොනවා හරි සැකක් බියක් තිබෙනවා නම් ඒවා තුරන් කරලා අපි මේ ගමන ඉදිරියට කොහොමද යන්නේ කියන කාරණාව පිළිබඳව අපි සියලු දෙනාට වගකීමක් තියෙනවා. අපි ස්තුතිවන්ත වෙනවා පහුගිය දවසක පාර්ලිමේන්තුවට විශේෂයෙන්ම මේ මෑත කාලේ මේ ආගමික සහජීවනය සඳහා මං හිතන්නේ අපි ගමනක් යන්න උත්සාහ කරනකොට නොයෙකුත් විවේචන නොයෙකුත් සංවිධාන වලින් අපි දැකලා තියෙනවා ඒවා බෞද්ධ සංවිධාන වේවා ඉස්ලාම් ආගමික කළ සම්බන්ධ සංවිධාන වේවා අපි යටි අරමුණු දන්නේ නැහැ. නමුත් මේ සියලු දෙනා එකතැනකට ගෙනවිල්ලා අපේ ආණ්ඩු කාලය තුල ප්‍රශ්නයට විසඳුමක් ලබා දෙන්න අපි ප්‍රශ්නයට විසඳුමක් ලබා දෙන්න අපි මේ අවකාශය ලබා ගැනීම පිළිබඳව අපි විජේදාස රාජපක්ෂ මැතිතුමාට ස්තුතිවන්ත වෙනවා. ඒත් එක්කම එතනින් එහාට ගිහිල්ලා අධිකාර ජනාධිපති මෛත්‍රීපාල සිරිසේන මැතිතුමත් මේ සියලු සංවිධානවලට ආරාධනා කරනවා.
ගරු ඇමතිතුමා තව විනාඩියක් තිබෙනවා.
පොදුවේ මොනවද තියෙන ප්‍රශ්න? අද ඇත්තටම අපි විශේෂයෙන්ම මතක් කරන්න ඕනේ මේ සැබෑ ප්‍රශ්න දිහා අමතක කරලා මඩ ප්‍රචාර අපහාස උපහාස පිටුපස ජන වගවානුවක් තුල මේ හැමදෙනාටම තියෙන සැබෑ ප්‍රශ්නේ අද අපිට අමතක වෙලා තියෙනවා. ඒ නිසා කවුරු හරි මේ වැඩපිළිවෙලට විරුද්ධව මොනවා හරි කියනවා නම් අපි කනගාටු වෙනවා. ඒත් එක්කම මුලාසනාර වුණ මන්ත්‍රීතුමනි අපි දැනගන්න ඕනේ, අපි මතක් කරන්න ඕනේ අද NGO වලට වහල් වුණු ඩොලර් කාක්කෝ ඉන්නවා මේ ආගමික සහජීවනය මාතෘකාවක් කරගෙන හරියම්බ කරන. ඒ නිසා මේ ප්‍රශ්න විසඳන්නට අපි ගමනක් ඉස්සරහට යනකොට මේවා පිටිපස්සට දාලා දාන්න සමහර උත්සාහ කරනවා නම් අන්නේ ඩොලර් වලට තියෙන කෑදරකම රට බෙදන්න තියෙන ආසාව හින්දායේ පමණේ කියන එක අපි මේ අවස්ථාවේ මතක් කරන්න ඕනේ. ඒ නිසා අපි මේ උගුල් වල වැටෙන්න ආණ්ඩුවක් හැටියට කිසිම ලෙස සූදානමක් නැහැ. රටේ නීති ආධිපත්‍ය අපි බිඳ වැටිලා නැහැ. නීති ආධිපත්‍ය සියලු දෙනාට පොදුයි. ඒ තුල අපි බලාපොරොත්තු වෙනවා සංවේදී කාරණා දිහා වඩාත් ප්‍රායෝගික ලෙස උත්තර සපයා දීමට. ඒ නිසා මම මෙතනින් මගේ කතා අවසන් කරන්න බලාපොරොත්තු වෙනවා විශේෂයෙන්ම බුද්ධ ශාසන අමාත්‍යාංශයේ ලේකම්තුමා ප්‍රධාන සියලු නිලධාරීන්ට, ඒ වගේම සංචාරක අමාත්‍යාංශයේ ලේකම්තුමා ප්‍රධාන සියලු නිලධාරීන්ට, තැපැල් සේවා අමාත්‍යාංශයේ ලේකම්තුමා ප්‍රධාන සියලුම නිලධාරීන්ට අද ඔබ මේ ලබා දුණු දායකත්වයට අපේ ගෞරවය ප්‍රණාමය පළ කරමින් මම නවතිනවා. බොහොම ස්තුතියි.
ස්තුතියි. ගරු ඇමතුමා,
ගරු සභාපතිතුමනි, ඔබතුමාට ස්තුතිවන්ත වෙනවා වචන කීපයක් පමණ කතා කරන්න අවස්ථාව ලබා දීම ගැන. විශේෂයෙන්ම මම ආණ්ඩු පක්ෂයේත් විපක්ෂයේත් අපේ මේ සංචාරක ක්ෂේත්‍රයේ ක්‍රිස්තියානි කටයුතු පිළිබඳව එතුමන්ලා කරපු යෝජනා සහ එතුමන්ලා කරපු අඩුපාඩු පෙන්වා දීම පිළිබඳව ස්තුතිවන්ත වෙමින් අපි ඒ කියපු හැම දෙයක්ම සටහන් කරගෙන ඒවට ඉදිරි අනාගතයේදී අවශ්‍ය සුදුසු පිළියම් යොදන්න කටයුතු කරනවා කියන එක මේ අවස්ථාවේදී ප්‍රකාශ කරමින් මම නිහඬ වෙනවා. ස්තුතියි.
ස්තුතියි.
ගරු සභාපති,
ගරු
විශේෂයෙන්ම
බුද්ධ ශාසන ඇමතුමා,
විශේෂයෙන්ම මම ඉතාම කෙටියෙන් මේ විනාඩියක් පමණ කාලෙ ගන්න අද දිනේදී 2017 වසර සඳහා බුද්ධ ශාසන අමාත්‍යාංශයේ මේ ආයවැය ශීර්ෂය විවාද කිරීමේදී මේ ලිපි ආයවැය ලේඛන සකස් කිරීමේ සිට අද දක්වා අපේ අමාත්‍යාංශයේ ලේකම්තුමා, අතිරේක ලේකම්වරු, කොමසාරිස් ජෙනරල්තුමා ඇතුළු ඒ සියලු නිලධාරීන් දක්වන ලද සහායට අපේ ස්තුතිය ප්‍රකාශ කරනවා. ඒ වගේම අද දිනේදී මෙම විවාදයේදී පක්ෂව හෝ විපක්ෂව කුමන ආකාරයකින් හරි අදහස් දක්වපු අපේ මැතිමිතුරුන්ටත් මගේ ස්තුතිය පුද කරනවා.
ස්තුතියි. බුද්ධ ශාසන අමාත්‍යාංශයේ ශීර්ෂ අංක
101.
මුලසරුණ සභාපතිනි, විශේෂයෙන්ම මගේ කතාවෙන් පස්සේ බොහෝ අය මේ අපේ තැපැල් අමාත්‍යාංශ සම්බන්ධවත්, ඒ වගේම මුස්ලිම් කටයුතු බාර අමාත්‍ය සම්බන්ධ බොහෝ අදහස් උදහස් ඉදිරිපත් කරා. සමහර අඩුපාඩුකම් සම්බන්ධ අපි සටහන් කරගත්තා. ඒ සම්බන්ධ අපි ඉදිරි කටයුතු වල මතක් කරමින් විශේෂයෙන්ම මේ අවස්ථාවේදී මේ කටයුතු ඉතාමත්ම සාර්ථක කරගෙන සඳහා මට ශක්තියක් ලෙස කටයුතු කරන අපේ ලේකම්තුමාත්, ඒ වගේම අසලික ලේකම්තුමාත්, ඒ වගේම ප්‍රපත්මත්, මගේ අමාත්‍යාංශ ශිරම නිලධාරීන්ටත් විශේෂ ස්තුතිය මේ අවස්ථාවේ පුද කරනවා.
ස්තුතියි. බුද්ධ ශාසන අමාත්‍යාංශයේ ශීර්ෂ අංක 101 කාර්ක සභාව එකඟද?
ආයි.
ශීර්ෂ අංක 201 සභාව එකඟද?
ආයි.
තැපැල් සේවා සහ මුස්ලිම් ආගමික කටයුතු අමාත්‍යාංශයේ ශීර්ෂ අංක 108 කාර්ක සභාව එකඟද?
ආයි.
ශීර්ෂ අංක 202 කාර්ක සභාව එකඟද?
ආයි.
ශීර්ෂ අංක 308 කාර්ක සභාව එකඟද?
ආයි.
සංචාරක සංවර්ධන ක්‍රිස්තියානි ආගමික කටයුතු අමාත්‍යාංශයේ ශීර්ෂ අංක 159 කාර්ක සභාව එකඟද?
ආයි.
ශීර්ෂ අංක 203 කාර්ක සභාව එකඟද?
ආයි.
පාර්ලිමේන්තු යළි රැස්වේ. ශීර්ෂාංක 101, ශීර්ෂාංක 201, ශීර්ෂාංක 108, ශීර්ෂාංක 202, 308, 159 සහ 203 කාර්ක සභාවේදී සලකා බලා සංශෝධන රහිතව සම්මත වූ බව මෙම සභාවට දැනවනු කැමැත්තෙමි.